அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கை சென்றிருக்கும் அமெரிக்க ராஜாங்க வெளியுறவுச் செயலர் ஜான் கெரிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான சந்திப்பு குறித்த செய்திகள்.
அமெரிக்க அரசும் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட விரும்புகின்ற நிலைமைகளும் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய இன பிரச்சினை என்ற விடயம் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு புதிய மூலோபாயங்கள் தந்திரோபாயங்களை வகுக்க வேண்டும் என்ற தேவை எழுந்திருப்பதாக நான் கருதுகிறேன்.
நிலநடுக்கத்திற்கு நிலை குலைந்து போயிருக்கும் நேபாளத்தில் செய்தி சேகரிக்கும் இந்திய ஊடகங்கள் மீது நேபாள சமூக வலைதளங்களில் எழுந்திருக்கும் கடுமையான விமர்சனங்கள் குறித்த செய்திகள் மற்றும் நிறைவாக பிபிசி உலக சேவையின் மூத்த மொழி பிரிவுகளில் ஒன்றான பிபிசி தமிழோசை தொடங்கி இன்றோடு 74 ஆண்டுகள் முடிந்து 75வது ஆண்டு தொடங்குவது குறித்த ஒரு பெட்டகம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசித்தளிப்பவர் திருநாவுக்கரசு விக்னராஜா. இத்தாலிய கடற்கரை காவல் படையினர் கடந்த 24 மணி நேரத்தில் தாங்கள் மொத்தம் 3500க்கும் அதிகமான ஆட்களை மத்தியதரை கடலில் இருந்து எடுத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இத்தாலியில் குடியேறுகின்ற நோக்கத்தில் சட்டவிரோதமாக கடல் வழியாக வருகின்ற இவர்களை கடலில் அமிழ்ந்து போகாமல் பிடிக்கின்ற வேலைகளில் இன்னமும் சிசிலிக்கு தெற்கே இருக்கின்ற கடற்பரப்பில் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் இத்தாலிய கடற்கரை காவல் படை சார்பில் பேசிய அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். இத்தாலி மற்றும் பிரான்ஸ் ஆகியவற்றின் 13 கப்பல்கள் மரப்படகுகளிலும் மிதவைகளிலும் மத்திய தரைக்கடலில் வந்து கொண்டிருந்த இவர்களை காப்பாற்றியிருக்கின்றன. காப்பாற்றப்பட்ட இவர்கள் இத்தாலிய துறைமுகங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். இவர்களைப் போன்ற குடியேறிகளை கடத்துகின்ற கடத்தல்காரர்கள் கடல் கொந்தளிப்பு குறைவாகவும் காலநிலை நல்லதாகவும் இருக்கின்ற சமயத்தை பயன்படுத்தி பலரை இந்த ஆபத்தான கடல் பயணத்தில் தள்ளியிருக்கிறார்கள் என்று இத்தாலிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் நிறுத்தப்பட்டிருந்த பிரான்சின் படைவீரர்களில் எவராவது அங்கே சிறார் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருந்தால் அதனை ஒப்புக்கொள்ள அவர்கள் உடனடியாக முன்வர வேண்டும் என்று பிரான்சின் பாதுகாப்புத்துறை அமைச்சரான ஜான் ஜீவ்ஸ் லெத்ரியன் கூறியிருக்கின்றார். பட்டினியால் இருந்த சிறுவர்களை பிரெஞ்சு படைவீரர்கள் உணவை காட்டி தங்கள் பாலியல் வேட்கைக்கு பயன்படுத்தியிருந்தார்கள் என்று வந்த செய்தியை முதலில் அறிந்தபொழுது துரோக குற்ற உணர்ச்சி தன்னை வந்து தாக்கியிருந்தது என்று கூறியிருந்தார் பிரெஞ்சின் பாதுகாப்பு துறை அமைச்சர். பிரெஞ்சு தேசிய கொடிக்கு எவராவது களங்கம் விளைவித்திருந்தார்கள் என்றால் அவர்கள் உடனே வாயை திறந்து பேசுவது இப்போது நல்லது என்று லெத்ரியன் கூறியிருக்கின்றார். இதற்கிடையே மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் நடந்த பாலியல் துஷ்பிரயோகத்தை மூடி மறைத்ததாக வந்திருந்த குற்றச்சாட்டுகளை ஐநா மறுத்திருக்கிறது. ஐநாவின் உள்ளமைப்பு செய்தியொன்று அறிக்கை வெளியானதைத் தொடர்ந்து இந்த விஷயம் வெளியுலகுக்கு தெரிய வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்திலே இருக்கின்ற ஒரே ஒரு சர்வதேச விமான நிலையம் அங்கே சென்ற வாரம் நடந்த நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிப் பொருட்களை ஏற்றி வருகின்ற பெரிய விமானங்களை அவை இறங்குவதற்கு தடை விதிக்கின்ற அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பிபிசியிடம் பேசியிருந்த நேபாள சிவில் விமான சேவையினுடைய தலைமை அதிகாரி நிலநடுக்கம் வந்ததற்கு பிறகு பெரிய விமானங்கள் அங்கே இறங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தன என்றும் ஆனால் இறங்குதளம் ஓடுபாதை என்பவற்றிலே குழிகள் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த புதிய தடையை அறிவித்திருப்பதாகவும் தெரிவித்தார். நேபாளத்தில் நிவாரண முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. தொலைதூர கிராமங்களுக்கு உதவிப் பணியாளர்கள் சென்று சேர்ந்திருக்கிறார்கள். இறந்தவர்கள் என்று உறுதி செய்யப்பட்டவர்களுடைய தொகை 7000க்கும் அதிகமாக போயிருக்கிறது. ஆனால் அந்த தொகை இன்னும் கணிசமாக கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என நேபாளி அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள். யமன் நாட்டில் கிளர்ச்சிக்காரர்களுக்கு எதிரான விமான தாக்குதல்களில் சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர்கள் கிளஸ்டர் பாம்ஸ் அதாவது பரவலாக தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகளை பயன்படுத்துவதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு கூறியிருக்கிறது. வடக்கு யமனில் ஹவுதி கிளர்ச்சிகளுக்கு குழுவினர்களுக்கு வலுவாக நிலை கொண்டிருக்கின்ற சாடா மாகாணத்தில் இருக்கின்ற கிராமங்களுக்கு அருகே கொத்துக்குண்டுகள் போடப்பட்டமைக்கு நம்பகமான ஆதாரங்கள் இருப்பதாக ஹியூமன் ரைட்ஸ் கூறியிருக்கிறது. இந்த குண்டுகள் அமெரிக்காவால் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் விநியோகிக்கப்பட்டமையை உறுதிப்படுத்துகின்ற படங்கள் மற்றும் வீடியோ ஆதாரங்கள் இருப்பதாகவும் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் தெரிவித்திருக்கிறது. கொத்துக்குண்டுகள் பயன்படுத்தப்படுவது பல நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம். ஆனால் சவுதியும் அமெரிக்காவும் அதனை தடை செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர்கள் யமனின் ஏடன் துறைமுக நகரில் பெரும் தரைவழி படை நடவடிக்கையை தொடங்கியிருப்பதாக வெளியாகியிருக்கின்ற தகவல்களை சவுதி அரேபியாவின் இராணுவ பேச்சாளர் மறுத்திருக்கின்றார். ஆனால் சிறிய அளவிலான படை அணியொன்று நகரிலே முதல் தடவையாக தரை இறங்கியிருப்பதாக அங்கிருந்து வருகின்ற பல்வேறு தகவல்களும் கூறுகின்றன. நேயர்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை செய்தி ஒன்று. இலங்கை சென்றிருக்கும் அமெரிக்க ராஜாங்க வெளியுறவுச் செயலர் ஜான் கெரியை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் குழுவினர் இன்று சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் இனங்களுக்கிடையில் புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் ஏற்பட வேண்டுமாயின் இடம்பெயர்ந்துள்ள மக்களின் மீள்குடியேற்றம் முழுமையடைய வேண்டுமென்றும் இனப்பிரச்சினைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட இறையாண்மை அடிப்படையில் ஓர் அரசியல் தீர்வு காணப்படுவது அவசியம் என்றும் அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஜான் கெரி அவர்களை சந்தித்து பேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருக்கின்றது. கொழும்பு தாஜ் ஹோட்டலில் இன்று இடம்பெற்ற அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஜான் கெரி அவர்களுடனான சந்திப்பில் கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன், வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, எம் ஏ சுமந்திரன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் மீள்குடியேற்றம், அரசியல் தீர்வு, காணாமல் போயுள்ளவர்கள், அரசியல் கைதிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கின்றன. இந்த சந்திப்பு பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன என்று கூட்டமைப்பின் பேச்சாளராகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களிடம் கேட்டேன்.
இந்த கருத்து பரிமாற்றத்தில் ஒரு ப்ரையோரிட்டிஸ் என்னென்ன முக்கியமான பிரச்சனைகள் என்று ஜான் கெரி அவர்கள் கேட்டபொழுது, ஒன்று மீள் குடியேற்றம் என்பது முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. வடக்கு மாகாணத்தில் ஏறத்தால் 67,000 ஏக்கர் நிலப்பரப்பு ராணுவம் வைத்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் 1.5 லட்சம் ராணுவம் 10 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய நிலத்தில் தொடர்ந்திருந்தால் நிச்சயமாக மீள் குடியேற்றம் சாத்தியம் இல்லை. ஆகவே மீள் குடியேற்றம் நடக்க வேண்டுமாக இருந்தால் அங்கு இராணுவ பிரசன்னங்கள் என்பது குறைக்கப்பட வேண்டும். தேவைக்கு மேலதிகமான இராணுவங்கள் அகற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மீள் குடியேற்றம் என்பது சாத்தியம் என்ற விடயங்கள் அவருக்கு சொல்லப்பட்டது. இரண்டாவது விடயம் வந்து ரீகன்சிலியேஷன், இனங்களுக்கிடையிலான ஒரு புரிந்துணர்வு. அவர் எங்களுக்கு கூறினார், ஏற்கனவே ஒரு கமிஷன், புரிந்துணர்வுக்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் அப்படியான புதிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் என்னையும் அதனுடன் சேர்ந்து செயற்பட்டு புரிந்துணர்வு விடயங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் போன்ற விடயங்கள் அவரால் முன்வைக்கப்பட்டது
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மக்களின் மனங்களில் ஏற்பட்டுள்ள வடுக்களை மாற்றி புரிந்துணர்வை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா அதிக அக்கறை கொண்டிருப்பதாகவும், அது தொடர்பில் தமது நிலைப்பாட்டை தாங்கள் ஜான் கெரி அவர்களிடம் எடுத்து கூறியதாகவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார்.
அவர் ஏற்கனவே எங்களை கூறினார், அதாவது வந்து இந்த யுத்தத்தால் ஏற்பட வடுக்களுக்கு தீர்வு காண்பதும் புரிந்துணர்வும் மிக மிக முக்கியமானது என்று. ஆகவே அந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட வடுக்களுக்கான ஆறுதலை அல்லது அதனை மாற்றுவதற்கான நிலைமைகளை ஏற்படுத்துவதற்கும், முழுமையான இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வை கொண்டு வருவதற்கும் அரசியல் தீர்வு என்பது மிக முக்கியமான என்றும், அந்த அரசியல் தீர்வு என்பது தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வடகிழக்கு இந்த மாகாணத்தில் பகிரப்பட்ட இறையாண்மையின் அடிப்படையில் அந்த தீர்வு என்பது உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவருக்கு கூறப்பட்டது. அவரை பொறுத்தவரையில் நாங்கள் மனித உரிமைகள் தொடர்பாக, இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக, முக்கியமாக அதிகார பகிர்வுகள் தொடர்பாக தாங்கள் எங்களுடன் இணைந்து வேலை செய்யத்தார் என்றும், இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து வேலை செய்யார் என்றும், எங்களது இந்த விடயங்களை தாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு கவனத்தை கொண்டு சொல்வோம் என்ற காரப்படவும் கூறினார். அது மாத்திரமல்லாமல் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் வந்த அறிக்கைகள் தொடர்பாக தொடர்ந்தும் அமெரிக்க அரசு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று சாரப்பட அவரது கருத்துக்கள் அமைந்திருந்தது
என தெரிவித்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களிடம், இந்த சந்திப்பு பயனுள்ளதாக இருந்ததா, இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என கேட்டேன்.
ஒரு பொசிட்டிவாக, ஒரு பிரயோசனமானதாக இருந்தது என்பதை கூற முடியும். ஆனால் இன்று இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்பதும், இலங்கை அரசாங்கத்தினுடைய வெளிநாட்டுக் கொள்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்பதும், அமெரிக்க அரசும் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட விரும்புகின்ற நிலைமைகளும் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய இன பிரச்சனை என்ற விடயம் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு புதிய மூலோபாயங்கள், தந்திரோபாயங்களை வகுக்க வேண்டும் என்ற தேவை எழுந்திருப்பதாக நான் கருதுகிறேன்
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள்.
பவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். நிலநடுக்கத்தால் மோசமாக பாதிக்கப்பட்ட நேபாளத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 7,000 தாண்டிய நிலையில் அங்கு தற்போதைய நிலவரம் என்ன என்று நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் இருக்கும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் செய்தியாளர் எஸ் மனோஜ் பிரபாகரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அதாவது நேபாளத்துக்கு நாங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு வந்தோம். அன்னையிலிருந்து பார்க்கும் பொழுது மீட்பு பணிகளானது தொடர்ந்து எல்லா இடத்திலுமே நடைபெற்றுட்டு இருக்கு. ஆனாலும் காத்மாண்டை விட்டு வெளியே உள்ள பகுதிகளுக்கு மீட்பு பணிகள் முழுமையாக போய் சேரல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காத்மாண்டை விட்டு லூக்லா கோர்கா இந்த இடத்துக்குலாம் கூட எங்களால் போக முடிஞ்சது. ஆனா அங்க உள்ள 4 நாட்களுக்கு பிறகுதான் ராணுவமும் சரி அல்லது மற்ற மருத்துவ குழுக்களும் சரி போறதுமாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா அங்கு இந்த தரை வழியாக போகக்கூடிய அந்த போக்குவரத்து வசதிகள் முழுமையாகவே தடை செய்யப்பட்டிருந்தது. முழுக்க முழுக்க சாலைகள் அனைத்துமே பூகம்பத்தால் முழுமையாகவே பாதிக்கப்பட்டிருந்ததுனால வான்வழி போக்குவரத்துகள் மட்டும்தான் இருந்தது. அதற்கு அடுத்த கொஞ்சம் சரியானது பிறகுதான் தரைவழி போக்குவரத்து ஆரம்பித்ததுக்கு பிறகுதான் மீட்பு படையினர் போனாங்க. ஆனாலும் இன்னும் கூட குடிநீர் தேவையானது அதிகமாக இருக்கிறது. மக்களுக்கு குடிநீர் சரியாக போய் சேரவில்லை. அப்புறம் உணவு வசதியும் ரொம்ப குறைவாக இருக்கிறது. இந்திய ராணுவம் கூட விமானங்கள் மூலமாகத்தான் அந்த நிவாரணப் பொருட்களை கொடுக்குறாங்க. ஆனாலும் மக்களுக்கு ஒரு முழுமையான நிவாரணமானது ராஜ்மாண்டை விட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ஆனாலும் போக்குவரத்து அனைத்துமே ஓரளவுக்கு சீராகி விட்டதுனால கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் கடந்த ஒரு வாரத்துல பார்க்கும்போது மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டார்கள் அப்படின்றத உங்களால் நேரடியாகவே அங்கிருந்து பார்க்க முடிஞ்சது.
இப்போ பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள்ல இன்னைக்கு யாராவது உயிரோடு மீட்கப்பட்டதாக நீங்க கேள்விப்பட்டீங்களா?
அதாவது இந்த இமயமலை பகுதிகளுக்கு ட்ரெக்கிங் போனவங்க சில பேரை மீட்டதா சொல்றாங்க. ஆனால் எங்களால் நேரடியாக அது போன்ற எந்த விதமான காட்சிகளையும் பார்க்க முடியவில்லை. அதில் நேற்றைய தினம் ஒரு பேரை மீட்டதை நாங்கள் நேரடியாக பார்த்தோம். ஒரு சிறுவனை மீட்கின்றாங்க. அவருக்கு இந்திய ராணுவ மருத்துவ முகாம்தான் அவருக்கு மருத்துவ வசதிகளும் செய்யப்பட்டது. அவரையும் நாங்கள் நேரடியாக போ சென்று களப்பாதையில் சேகரிக்கப்பட்டது. ஆனால் வெளிநாட்டிலிருந்து வந்து இமயமலைக்கு ட்ரெக்கிங் போன பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அது மட்டுமில்லாத அந்த பகுதியில் வசிச்ச நேபாள மக்களும் அதிகளவில் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான இந்த மீட்பு பணிகளை சென்றிருந்தது. அதற்கு பிறகு அதை பார்த்திருக்காங்க. இன்னைக்கு நேபாள அரசு தரப்பில் நாங்கள் பேசின பொழுது ஏறக்குறைய ஒரு வார காலம் ஆகிருக்கு. இதற்கு மேல் யாரும் முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நாங்கள் ஏறக்குறைய மக்கள் எங்கெல்லாம் இருந்தாலும் அங்க சென்று பல்வேறு இடங்களில் மீட்பு பணியை பார்த்தோம். ஆனா அப்படி பார்க்கும்போது கூட பலர் இறந்தவர்கள் தான் கிடைக்காங்க. இனிமே யாரும் உயிரிழப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனவே இன்று மதியத்திலிருந்து பார்க்கும்போது கூட உயிரோட யாரும் இருப்பதற்கான அறிகுறிகளே இல்லை. ஏறக்குறைய அனைவருமே இறந்த நிலையில் தான் மீட்கப்படுறாங்க.
இப்போ தலைநகர் காட்மண்டுவில் இடிபாடுகளுக்குள் சிக்கிய உயிரோடோ அல்லது உயிரிழந்த நிலையிலோ எல்லாரையும் எடுத்துட்டாங்களா, இன்னும் காணாமல் போனவர்கள்னு யாராவது அரசு கருதுதா, ஏதாவது எண்ணிக்கை இருக்கா அதை பத்தி?
பொறுத்தவரைக்கும் அனைத்து பகுதிகளிலுமே மீட்பு பணி அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிவடைந்து விட்டது. ஆனாலும் ஒரு சில இடங்களில் தாமேல் பகுதியில ஒரு 5 மாடி ஹோட்டலானது இடிந்து விழுந்திருக்கு. அந்த மீட்பு பணிகளானது நடைபெற முடியவில்லை. அதுவும் ஒரு குறுகிய இடம் அப்படிங்கிறதுனால அங்கே எந்த மீட்பு பணி நடைபெறவில்லை. அதுபோல காட்மாண்டுக்கு பக்கத்தில் நடந்த பக்தாபூர் பகுதிகளையும் இன்னும் மீட்பு பணி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அங்கு யாரும் மக்கள் இல்லை அப்படின்றதா சொல்றாங்க. ஆனாலும் காட்மாண்டுவை பொறுத்த வரைக்கும் அனைத்து மீட்பு பணிகளுமே தற்போதைய சூழல் நிறைவடைந்து விட்டது. இனிமேல் யாரும் இருக்க போவதால் மக்கள் இருப்பார்கள் என்றெல்லாம் எல்லாம் எதிர்பார்க்கும் கிடையாது.
நேபாளத்தில் இருக்கும் செய்தியாளர் மனோஜ் பிரபாகர். நேபாளத்தில் செய்தி சேகரிக்கும் இந்திய ஊடகங்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வதாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் வெளியாகி இருக்கின்றன. கோ ஹோம் இந்தியன் மீடியா, அதாவது இந்திய ஊடகங்கள் நேபாளத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற துணியில் ட்விட்டர் தளத்தில் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் பிரச்சாரத்திற்கு நேபாளிகள் மத்தியில் ஆதரவும் திரண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்திய ஊடகங்கள் மீதான திடீர் அதிருப்தியின் பின்னணி பற்றி பிபிசி நேபாளி மொழி சேவை செய்தியாளர் பாகீரத் யோகியிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
We must not forget that India is playing a very leading role in relief and rescue efforts in Nepal.
நேபாளத்தில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் இந்தியா முன்னணி பாத்திரம் வகிக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இந்தியா தான் முதல் நாடாக தங்களின் மீட்பு அணிகளை அங்கு அனுப்பியிருந்தது. இந்திய பாதுகாப்பு தரப்பினர் சுமார் 1000 பேர் வரையில் தற்போது அங்கு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஆனால் இந்த பணிகள் தொடர்பான செய்தி சேகரிப்பிலும் வெளியீட்டிலும் இந்திய ஊடகங்களின் அணுகுமுறை தொடர்பில் நேபாளிகளின் ஒரு தரப்பினர் மத்தியில் ஒரு அதிருப்தி மனநிலை வெளிப்பட்டிருக்கிறது. இந்திய ஊடகங்கள் தங்கள் நாட்டின் உதவிகளை கூறி பெருமைப்பட்டுக் கொள்கின்ற போக்குடனும் சரியான நிலவரங்களை வெளிப்படுத்தாமலும் வெறுமனே பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாகவும் நடந்து கொள்வதாக ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் என்றார் பிபிசி நேபாளி மொழி சேவையின் செய்தியாளர் பகீரத் யோகி. இப்படியான சமூக வலைதள விமர்சன குறிப்புகளை நீங்கள் பார்த்தீர்களா? அவை பொதுவாக எந்த அடிப்படையில் அமைந்திருக்கின்றன என்று அவரிடம் கேட்டேன்.
They have been very critical towards the coverage of the Indian media.
இந்திய ஊடகங்களின் செய்தி சேகரிப்பு மற்றும் வெளியீட்டு அணுகுமுறை தொடர்பில் இந்த சமூக வலைத்தள கருத்தாளர்கள் கடுமையான விமர்சன போக்கை கொண்டிருப்பதாகவே தெரிகிறது. இந்திய செய்தியாளர்கள் டிவி சீரியல்களை படம் பிடிப்பது போல நேபாளத்தில் நிலநடுக்கம் மற்றும் மீட்பு நிவாரண பணிகளில் செய்தி சேகரித்து வருவதாக ஒருவர் ட்விட்டரில் தெரிவித்திருக்கிறார். நிவாரணப் பொருட்கள் சென்று சேர முடியாத இடத்துக்கு கூட உங்களின் ஊடகவியலாளர்களால் செல்ல முடியுமாக இருந்தால் கையில் ஒரு முதலுதவி பெட்டியையோ அல்லது தண்ணீர் போத்தலையோ ஏன் அவர்கள் கொண்டு செல்ல முடியாது என்று இன்னொரு ட்விட்டர் குறிப்பு கூறுகிறது. இந்திய ஊடகங்கள் மத்தியில் ஏதாவது பத்திரிகை தர்மம் இருக்கிறதா என்பதே சந்தேகம். நேபாளத்தை அவர்கள் போதியான செய்திகளால் அச்சமூட்டுகிறார்கள் என்று இன்னொருவர் கூறியிருக்கிறார். இப்படியான காரசாரமான கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. பொதுவாக இந்திய ஊடகங்கள் பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வதாகத்தான் கோபம் வெளிப்பட்டிருக்கிறது என்றார் பகீரத் யோகி. நேபாள செய்திகளை இந்திய ஊடகங்கள் எப்படி வெளியிடுகின்றன என்பதை உங்களால் அவதானிக்க முடிந்ததா?
I have watched both the Indian channels and also read many reports in Indian newspapers.
இந்தியத் தொலைக்காட்சிகள் மற்றும் நாளிதழ்களில் செய்திகளை நான் பார்த்து வருகிறேன். இந்திய பத்திரிகைகள் பெரும்பாலும் பொறுப்புள்ளவையாகவும் நடுநிலை மிக்கவையாகவும் அக்கறை உள்ளவையாகவும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. ஆனால் நேபாளத்தில் களத்தில் நிற்கின்ற தொலைக்காட்சி செய்தி ஒளிபரப்பாளர்களின் அணுகுமுறையில் தான் பிரச்சனை இருப்பதாக தெரிகிறது. உயிர்களையும் குடியிருப்புகளையும் இழந்து நிற்கும் மக்களின் உணர்வுகளுக்கு முக்கியம் கொடுக்காதவாறு அவர்களுடன் உரையாடுவதாக தெரிகிறது. இந்திய ஊடகவியலாளர்கள் சுமார் 200 பேர் வரையில் நேபாளம் எங்கிலும் சென்று செய்தி சேகரித்து வருகின்றனர். அவர்கள் இந்தியாவின் உதவிகளையே முன்னிலைப்படுத்துவதாகவும் மற்ற நாடுகளிடமிருந்து நேபாளிகளுக்கு கிடைக்கின்ற உதவிகளை கண்டுகொள்ளவில்லை என்றும் அதிருப்திகள் வெளிப்பட்டிருக்கின்றன என்ற பகீரத் யோகியிடம், நிலநடுக்கத்தின் போதும் அதற்கு பின்னரான நிலைமையிலும் நேபாளத்தில் சமூக வலைத்தளங்கள் எந்த அளவுக்கு பங்கு செலுத்துகின்றன என்று கூற முடியுமா என்று கேட்டேன்.
Yeah, especially I have noted and there are reports suggesting that the social media is playing very active role.
உண்மையில் நேபாளத்தில் சமூக ஊடகங்கள் மிகவும் தாக்கமான பங்கு வகிக்கின்றன என்பதை தரவுகளில் காண முடிகிறது. உதாரணத்துக்கு, பின்தங்கிய மிக மோசமாக பாதிக்கப்பட்ட சென்றடைய முடியாத பகுதிகளுக்கு மருத்துவ நிவாரண பணிகளையும் இரத்த தான நிகழ்வுகளையும் ஒழுங்கு செய்வதிலும் இந்த வலைத்தளங்கள் ஆக்கப்பூர்வமான பங்கு வகிக்கின்றன என்றார் பிபிசி நேபாளி மொழி சேவையின் செய்தியாளர் பகீரத் யோகி.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி, இந்திய ஊடகவியலாளர்கள் குறித்து நேபாளத்தைச் சேர்ந்தவர்களின் சமூக ஊடக விமர்சனங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்று நேபாளத்தில் செய்தி சேகரிக்க சென்றிருக்கும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் செய்தியாளர் எஸ் மனோஜ் பிரபாகரிடம் மீண்டும் கேட்டேன்.
அதாவது காத்மாண்டுவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட பொழுது இந்திய ஊடகங்கள் காத்மாண்டுவில் முற்றிலுமாக அழிந்துவிட்டது அப்படின்னு கூட சில செய்திகளை வெளியிட்டார்கள். ஆனால் நாங்கள் காத்மாண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தபோது காத்மாண்டு அவ்வளவு பெரிய எந்த விதமான அழிவுகளும் கிடையாது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். இதுக்கு அப்புறம் பார்க்கும்போது கடந்த சில நாட்களாக இந்தியாதான் முழுக்க முழுக்க இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்வது போலவும் இந்தியா மட்டுமே நேபாளத்தை ரட்சித்தவங்க போலவும் காட்டியதாக அந்த மக்கள் ஒரு குறை கூறினார்கள். நாங்கள் களத்திற்கு சென்ற போது கூட நிறைய பேர் இது குறித்து இளைஞர்கள் கூறினார், உங்க இந்திய மீடியா இப்படி பண்றாங்க, இது போன்று என்னமோ உங்களிடம் இருந்துதான் இந்த நேபாளமே காட்டப்படுவது போலதான் நீங்க எழுதுறீங்க, இது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்லாம் கூட சில பேர் கூறியதை எங்களால் கேட்க முடிந்தது. அது வேற பெருமை ஒரு வகையில் உண்மைதான் கூட. ஏனென்றால் நமது இந்திய ஊடகங்கள் இங்கு வந்த பொழுது முழுக்க முழுக்க இந்தியாவிலிருந்து செய்யப்படக்கூடிய இணைப்பு பணிகள் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய நிவாரண பணி நிகழ்ச்சியை மட்டுமே குறிவைத்து செய்தது. அரசாங்கத்தை குறை கூறக்கூடிய வகையிலான சில செய்திகளை முன்பு இந்திய ஊடகங்கள் வெளியிட்டனர். ஆனாலும் இந்தியா ஒரு நல்ல விதமாகவே இந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம். ஏன்னால் இது முதன்மையாக தற்கால அமைப்பு அந்த அறுவை சிகிச்சை மையங்களையும் கொண்டு வந்தது இந்தியாதான். அதற்கு பிறகு பல்வேறு விதமான நிவாரணப் பொருட்கள் உடனடியாக மக்களுக்கு சென்று சேர வேண்டும் அப்படின்ற முறையில் இந்திய ராணுவத்தினுடைய வழியாக இந்தியாவை சென்ற அனைத்து மாநிலங்களிலிருந்தும் கூட நிவாரணப் பொருட்கள் வந்தது. ஆனால் இவற்றையும் தாண்டி ஊடகங்கள் சில இது போன்ற சில விஷயங்கள் இதற்குரிய மக்கள் விமர்சிக்கப்பட்டது அப்படின்றது உண்மை. அதற்கு ஊடகங்கள் கண்டிப்பாக பொறுப்புள்ளதாக இருக்க வேண்டியது என்பதும் உண்மைதான்.
இந்த விமர்சனம், இந்திய ஊடகங்களுடைய செயல்பாடு, இது பத்தி நேபாளத்தில் இருக்கும் இந்திய ராஜதந்திரிகள் மற்றும் நேபாளத்தில் இருக்கும் இந்திய தூதரக அதிகாரிகள் மற்றும் இந்திய ராணுவம், மருத்துவர்கள், நிவாரண பணியாளர்கள் இவங்கெல்லாம் எப்படி பாக்குறாங்க இந்த சர்ச்சையை?
இந்தியாவினுடைய சார்பாக செய்யப்படக்கூடிய நல்ல விஷயங்களை ஊடகங்கள் எடுத்து மக்களுக்கு தெரிவிப்பதாகவே அவர்கள் பார்க்கிறார்கள். மற்றபடி இதை விமர்சனமாக யாரும் கருதவில்லை. இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நேபாளத்தில் செய்யப்பட வேண்டிய மீட்பு பணிகள் குறித்துதான் தற்போது இந்திய அதிகாரிகளும் சரி, இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த மருத்துவர்களும் சரி, மீட்பு பணியில் ஈடுபட்டிருப்பவர்களும் சரி தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறார்கள்.
நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் இருக்கும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் செய்தியாளர் எஸ் மனோஜ் பிரபாகர் நிகழ்ச்சியில் அடுத்ததாக
கரையிருந்து தேடி வரும் ஓசை தேன் தமிழில் செய்தி பல பாடி வரும் ஓசை.
பிபிசி உலக சேவையின் மூத்த மொழிப்பிரிவுகளில் ஒன்றான பிபிசி தமிழோசை தொடங்கி இன்றோடு 74 ஆண்டுகள் முடிந்து 75வது ஆண்டு தொடங்குகிறது. காலனிய காலத்தின் இறுதி கட்டம் மற்றும் 2ம் உலகப் போரின் உச்சகட்டத்தில் தொடங்கப்பட்ட இந்திய மொழிப்பிரிவுகளில் ஒன்றான தமிழோசை தனது நீண்ட பயணத்தில் பல முக்கிய வரலாற்று நிகழ்வுகளின் ஒலி சாட்சியாக இருந்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை. கால வெள்ளத்தில் 75 ஆண்டுகள் என்பது ஒரு துளியாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஒலிபரப்பு நிறுவனத்தின் வாழ்க்கையில் அது ஒரு பெரும் பகுதி. பிபிசி தமிழோசை தொடங்கப்பட்டது 1941 மே 3 என்றாலும் அதற்கு தமிழோசை என்ற பெயர் அது தொடங்கி சில ஆண்டுகளுக்கு பின்னரே கிடைத்தது. இதன் பின்னணியை தமிழோசைக்கு முன்னர் வழங்கிய பேட்டியொன்றில் விளக்கியிருந்தார் தமிழோசையின் முன்னோடி ஆசிரியர்களில் ஒருவரான சிவபாத சுந்தரம்.
பிபிசி தமிழ் நிகழ்ச்சி யுத்த காலத்திலே ஆரம்பித்த போது இலங்கை கடிதம் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த காலத்தில் இலங்கை கடிதத்தை அதை எழுதி படித்தவர் எனக்கு தெரிந்த அளவில் மிஸ்டர் டெம்போ என்று பேர், அவர் சம்பு இலங்கைக்காரர். ஆனால் ஐசிஎஸ் பாஸ் பண்ணி இங்கே சென்னையில் கலெக்டராக இருந்தவர். அவர் தான் முதல் முதல் அந்த தமிழ் கடிதம் இலங்கை கடிதத்தை படித்து கொண்டிருந்தவர். 1947 கடைசியில் 2வது மகாயுத்தம் முடிந்தவுடனே இதை ஒரு சங்கீத நிகழ்ச்சியாக நடத்தணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு அங்கிருந்து வந்து என்னை கேட்டு நான் 1947 செப்டம்பரில் பிபிசிக்கு போயிருந்தேன். அதன் பின்னர் 1948 ஒரு முறையான சங்கீத நிகழ்ச்சியாக நடத்துவதற்கு ஏற்பாடாகி ஒரு சிக்னேச்சர் டியூன் தயாரித்து தமிழோசி என்ற ப்ரோக்ராம், அதாவது உலகமெல்லாம் தமிழ் வரவேண்டுமென்றதுக்காக இலங்கை கடிதமாக இருந்ததை உலக கடிதமாக அல்லது உலக நிகழ்ச்சியாக நடத்துவதற்கு ஏற்பாடாகி 1948 தான் தமிழோசி என்ற பேர் இந்த தமிழ் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடாயிற்று.
நவம்பர் திங்கள் 24ஆம் நாள் சனிக்கிழமை.
இந்த முகப்பிசையை நம்முடைய புதிய நேயர்கள் பலர் அறிந்திருக்க முடியாது. 1999 வரையிலுமே கூட இந்த இசைதான் பிபிசி தமிழோசையின் முகப்பிசையாக இருந்து வந்தது. இந்த இசை மறைந்த இசைக்கலைஞர் டிபி ஜெயராமையர் அவர்களால் தயாரிக்கப்பட்டு தமிழோசையில் கே பி ரங்காச்சாரி காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆரம்ப காலகட்டங்களில் வாரம் ஒருமுறை, பின்னர் வாரம் இருமுறை என இலங்கை மடலாக ஒலிபரப்பான பிபிசி தமிழோசை பின்னர் செய்தி மற்றும் நடப்பு செய்திகள் என பரிணமித்தது. 1980கள் தமிழோசை செய்தி மற்றும் சித்திரங்கள், வானொலி நாடகங்கள் என மலர்ந்த காலம். தமிழோசையின் பல மூத்த நேயர்கள் இன்னும் நினைவு கூறும் காலம். சங்கர் அண்ணா என்று நேயர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட சங்கரமூர்த்தி பிபிசி தமிழோசையின் பொறுப்பாளராக இருந்த அந்த காலத்தில்தான் மகாகவி ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள் உட்பட பல இலக்கியங்கள் தமிழோசையில் மொழிபெயர்ப்பாகியும் சொந்தமாக அவரால் எழுதப்பட்டும் அரங்கேறின.
டென்மார்க் இளவரசன், மகாகவி ஷேக்ஸ்பியர் இயற்றிய துன்பியல் நாடகம், தமிழ் கவிதை வடிவம் எஸ் சங்கரமூர்த்தி சங்கர். பொலோனியஸின் மகனும் ஒஃபீலியாவின் தமையனுமான லாய்டஸ்,
தேம்சு நதிக்கரையிலிருந்து சங்கரமூர்த்தியின் கணீர் குரலில் ஒலித்த அந்த தமிழோசை சிற்றலை மூலமாகவே ஒலிபரப்பாகி வந்தாலும் பல லட்சக்கணக்கான நேயர்களின் பாசத்துக்குரிய ஓசையாக இருந்து வந்தது. சஞ்சிகை வடிவ நிகழ்ச்சி என்றாலும் இலங்கை இந்திய அரசியல் பிரமுகர்கள், கலை உலக பிரமுகர்கள் என பலரின் குரல்களும் தமிழோசையில் ஒலித்தன. தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஒருமுறை லண்டன் வந்தபொழுது பிபிசி தமிழோசிக்கு தந்த பேட்டியிலிருந்து ஒரு கீற்று.
மாநாட்டின் விளைவு என்று பிறர் சொல்வார்கள், அல்லது மாநாட்டில் ஒருமைப்பாடு உணர்வு ஏற்படுத்துவதற்கு காரணமாயிருந்த அந்த நிலைமையின் விளைவு என்றும் சிலர் சொல்லுவதுண்டு. என்னை பொறுத்தவரையில் உள்ளபடியே ஒரு நிலைமையை உணர்கின்ற தன்மை யாருக்காவது இருந்தால்தான் இந்த மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியும். இது தென்னிந்திய மக்கள் என்று அழைக்கப்படுகின்ற தென்மாநில மக்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இந்தி பேசாத இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களின் பிரச்சனை என்பதை நாங்கள் எங்களுடைய கருத்தில் கொண்டுதான் இந்த பிரச்சனையை நாங்கள் அணுகின்றோம். அந்த வகையில் இப்போது நாங்கள் கூட்டிய தென்னக முதல்வர்களின் மாநாடு ஒரு முதல் படிதான். இதை தொடர்ந்து மற்ற ஏனைய மாநிலங்கள், இந்தியை தாய்மொழியாக கொள்ளாத மாநிலங்கள் எவையவையோ அவர்களுடைய முதலமைச்சர்களையும் அங்கே வரவழைத்து கருத்துக்களை தெரிந்து கொண்ட பிறகு பிரதம அமைச்சரையும் அழைத்து நாங்கள் அனைவரும் எங்களுடைய கருத்துக்களை அவரும் சொல்லி இந்த மாநில மக்களுடைய கருத்துக்கள் எவ்வளவு அடிப்படையாக ஊறிப்போன நம்பிக்கை மட்டுமல்ல உணர்விலே அது சேர்ந்து விட்டிருக்கிறது என்பதும் அது ஒரு உரிமை பிரச்சனை என்பதையும் அவர்களுக்கு எடுத்து காட்டுவதோடு அதன் வழியாக நல்ல பல சீர்திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு ஒருமைப்பாடு காப்பாற்றுவதற்கு வழிவகை செய்யும் என்ற நம்பிக்கையில் இதை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம்.
எம்ஜிஆரை பேட்டி கண்டவர் சங்கர். இலங்கை போர் 80களின் தொடக்கத்தில் பெரிய அளவில் வெடித்த பொழுது தமிழோசையின் கவனம் பெருமளவு இலங்கை பிரச்சனையின் மீது திரும்பியது. இனப்பிரச்சனையின் அரசியல் பரிமாணங்களை தொடர்ந்து ஆராய்ந்து வந்த பிபிசி தமிழோசை பல முறை இலங்கை அரசியலில் முக்கிய பங்காற்றிய தலைவர்களை பேட்டி எடுத்தது.
இந்த முன் நிபந்தனையை ஜனாதிபதி ஜயவர்தனா அவர்கள் இடுவது இந்த பேச்சுவார்த்தையை தட்டி கழிக்கும் நோக்கம் என்றே நான் கருதுகின்றேன். சென்ற 6 ஆண்டுகளாக எவ்வித முன் நிபந்தனையுமின்றி அவர் எமது பிரச்சனைகளையொட்டி எம்மோடு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். இந்த நேரத்தில் இந்த 6வது அரசியலமைப்பு திருத்தமன்றத்தை அவர் கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் இருந்து எங்களை வெளியே அனுப்பும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார். இதன் விளைவு அமைதியாக ஜனநாயக ரீதியாக தமது உரிமைக்கு தமிழ் மக்கள் போராடும் வழியை அடைத்து அதனால் பாராளுமன்ற முறைகளுக்கு அப்பாற்பட்ட ஜனநாயக முறைகளுக்கு அப்பாற்பட்ட வழிகளில் தமிழ் மக்களை தள்ளிவிடும் ஒரு பலனைத்தான் இது கொடுக்கும்.
அது தமிழர் விடுதலை கூட்டணியின் மறைந்த தலைவர் அப்பாபிள்ளை அமிர்தலிங்கத்தின் குரல். இதுபோலவே விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனும் ஒரு முறை பெங்களூரிலிருந்தும் 2 முறை இலங்கையிலிருந்தும் பிபிசி தமிழோசைக்கு பேட்டி தந்தார். பெங்களூரில் நடந்த தெற்காசிய நாடுகளின் மாநாட்டின் பொழுது அங்கு அழைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிபிசி தமிழோசைக்கு தெரிவித்த கருத்துக்களிலிருந்து ஒரு கீற்று.
சார்க் மாநாட்டில் எங்களுடைய கருத்தை கேட்பதற்காகவே எங்களை அழைத்தார்கள். அது மட்டுமல்லாது அப்போது அதில் எங்களுடன் பேசிய வெளியுறவுச் செயலாளர் வெங்கடேசன் அவர்களும் உங்களுடைய கருத்து தான் அங்கு முக்கியத்துவமானது, எனவே உங்களுடைய கருத்தை தான் நாங்கள் முதல் எதிர்பார்க்கிறோம் என்று என்னிடம் கூறினார். அங்கும் மக்களுடன் மக்களை பாதுகாப்பதில் நேரடியாகவும் அத்துடன் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் கலந்துவிருக்கும் எங்களுடைய முடிவுதான் ஈழப் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வான முடிவாக இருக்கும் என்பதை பொதுச் செயலாளர் வெங்கடேசன் கூட்டிலிருந்து நாங்களும் அவர்கள் எங்களை ஓரளவு அங்கீகரிப்பதை தெரிந்து கொண்டோம்.
பிரபாகரன். இலங்கை போர் 90களில் உச்சமடைந்து யாழ்ப்பாணத்திலும் பின்னர் வன்னியிலும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது அவர்களுக்கு துல்லியமான பக்கச்சார்பற்ற செய்திகளை வழங்கி முக்கிய பங்காற்றியது தமிழோசை. பின்னர் 2002 சில ஆண்டுகள் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருந்தபொழுது நாட்டில் ஏற்பட்ட தற்காலிக அமைதியையும் பின்னர் அந்த ஒப்பந்தம் ஏட்டளவில் நின்று மோதல்கள் மீண்டும் வெடித்தபோது மக்கள் பட்ட துயரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்து வந்தது தமிழோசை. போரின் இறுதிக்கட்டங்களில் வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் போர்ப்பகுதிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் போர் முனையில் இருந்த மக்கள் மற்றும் அரச மருத்துவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு போர் குறித்த செய்திகளை உள்ளூர் மக்களுக்கு மட்டுமின்றி புலம்பெயர் தமிழர்களுக்கும் அறிய தந்தது தமிழோசை. போர்க்காலத்தில் இலங்கையில் கடும் ஒலிபரப்பு நெருக்கடிக்கு ஆளான தமிழோசை தனது பண்பலை ஒலிபரப்பை இலங்கை நேயர்களுக்கு சிறிது காலம் நிறுத்தி வைக்க நேரிட்டது. தற்பொழுது அது இலங்கை நேயர்களுக்கு 5 நிமிட உலகச் செய்தி அறிக்கையை சக்தி எஃப்எம் வானொலி மூலம் வழங்கி வருகிறது. இலங்கை போர் முடிந்த காலகட்டம் தொழில்நுட்பத்திலும் பெரும் மாற்றங்கள் உருவாகி வந்த காலம். இணையத்தில் ஏற்கனவே 1000 முதல் 10 ஆண்டுகளில் தடம் பதித்த பிபிசி தமிழோசை மெல்ல மெல்ல வளர்ந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ் போன்ற சமூக ஊடகங்களிலும் தனது முத்திரையை பதிக்க தொடங்கி அந்த ஊடகங்களிலும் புதிய இளைய நேயர்களை பெற்றிருக்கிறது. இதன் இணையதள செய்திகள் இப்பொழுது சென்னையிலிருந்து வெளிவரும் இந்து நாளேட்டின் தமிழ் பதிப்பிலும் இடம்பெறுகின்றன. இதுவரை வானொலி மற்றும் இணையதளம் என்ற 2 ஊடகங்களில் மட்டுமே செயல்பட்டு வந்த பிபிசி தமிழோசை இப்பொழுது தொலைக்காட்சி மூலமும் புதிய நேயர்களை ஈர்க்க ஆரம்பித்திருக்கிறது.
வணக்கம், இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச மற்றும் விளையாட்டு செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். நேபாள பூகம்பத்தில் உயிரிழந்தவர்களின்
இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் தொடங்கப்பட்ட பிபிசி தமிழ் தொலைக்காட்சி இந்தியாவின் தந்தி தொலைக்காட்சி மூலம் உலக செய்திகளை 10 நிமிட நேரத்தில் தமிழகம் மற்றும் இணையதளம் மூலமாக உலக நேயர்களுக்கும் வழங்கி வருகிறது. தமிழோசை தனது வரலாற்றில் பெரும் மாற்றங்களை கண்டிருக்கிறது. காலத்தின் போக்குக்கேற்ப தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கும் நேயர்களின் தேவைகளுக்கும் ஏற்ப தமிழோசை தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு மாறி இந்த அளவு வளர்ச்சியை கண்டிருக்கிறது. நேயர்களின் ஆதரவோடு தமிழோசை மென்மேலும் வளர்ந்து தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தனது செய்தி சேவையை தொடரும் என்பதில் ஐயமில்லை.
நேயர்களே, உங்களின் பிபிசி தமிழோசையின் பவள விழா ஆண்டு இன்று துவங்குகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே பிபிசி தமிழோசையின் பவள விழா ஆண்டாக தொடரும். இதையொட்டி பிபிசி தமிழோசையின் சார்பில் நிகழ்ச்சிகள், நேயர்களின் சந்திப்புகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான புதிய முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டு உள்ளன. இதுகுறித்து உங்கள் யோசனைகள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. பவள விழாவில் பிபிசி தமிழோசியிடம் நீங்கள் விரும்புவது என்ன, எதிர்பார்ப்பது என்ன என்பதை எங்களுக்கு எழுதுங்கள். நாம் அனைவரும் இணைந்து இந்த ஆண்டை மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டாக மாற்றுவோம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.